2018 ஜனவரி மாத தென்றலிதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 15A ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவே என பலர் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. ஆரம்ப நிலை யுக்திகளை மேற்கொண்டு கற்கலாம், வாருங்கள். கேள்வி. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க என்னிடம் ஒரு பிரமாதமான யோசனை உள்ளது. என்னிடம் சேர ஒரு குழுவும் உள்ளது. ஆனால் அவசரப்பட்டு மூலதனம் திரட்டாதே. உடனே திரட்டினால் நிறுவனத்தில் பெரும் பங்கு மூலதனத்தாருக்கு அளித்துவிட வேண்டியிருக்கும். கூடுமானவரை நிறுவனத்தை வளர்த்து அதன் மதிப்பீட்டை பெருக்கிவிட்டு அப்புறம் திரட்டு என்று தொழில் முனைவோர் சிலர் ஆலோசனை அளிக்கிறார்கள். வேறு சிலரோ மூலதனம் திரட்டினால்தான் சரியாக வளர்க்க முடியும், இல்லாவிட்டால் மிக தாமதமாகி வெற்றி வாய்ப்பு குறைந்துவிடும் என்கிறார்கள். நான் மிக குழம்பி உள்ளேன். எது சரி? மூலதனம் திரட்ட எது சரியான தருணம்? தொடர்கிறது கதிரவனின் பதில். சென்ற பகுதிகளில் எப்போது மூலதனம் திரட்டுவது என்று தீர்மானிப்பதில் பல அம்சங்கள் கூடியுள்ளன. உங்கள் நிறுவன வகை, குழுபலம், வணிகத்துறை, தற்போதைய வளர்ச்சி நிலை, கரண்ட் ப்ரோக்ரஸ் போன்ற பல அம்சங்களையும் எடையிட்டு எது சரியான தருணம் என்று கணிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். மேலும் மூலதனத்தாருக்கு பெரும்பங்கு அளிக்க வேண்டி வந்தாலும் உடனே மூலதனம் திரட்டுவதற்கான சில காரணங்களையும் பார்த்தோம். சென்ற பகுதியில் நிறுவிய உடனேயே மூலதனம் திரட்டாமல் சற்று தாமதிப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை குறிப்பிட்டோம். இப்போது வேறு எத்தகைய தருணங்களில் அதிக மூலதனம் திரட்டுவதை தாமதிப்பது நல்லது மற்றும் பிற யுக்திகள் என்ன என்பவற்றை காண்போம். முக்கியமாக உங்கள் நிறுவன யோசனையின் மேல் வெறும் குருட்டு விசுவாசம் மட்டுமில்லாமல் வாடிக்கையாளர் ஆதரவை ஓரளவுக்காவது திரட்டி உங்கள் நிறுவனத்துக்கான வணிக சந்தை அளவை குத்து மதிப்பாகவாவது கணித்த பிறகு அந்த புள்ளி விவரத்தை ஆதாரமாக வைத்து மூலதனம் தேடுவதுதான் நல்லது. ஏனெனில் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் உங்களுக்கு அதீத ஆவேசம் இருப்பினும் உங்கள் யோசனையில் பழுது இருக்கலாம் அல்லவா? யோசனை ஒத்துவராது என்று தெரிந்து கொள்ள அல்லது இருக்கும் சில பழுதுகளை சீ செய்து கொள்ள வணிக சந்தை பரிசீலனை செய்வது அவசியம். அதற்கு பொதுவாக சில மாதங்கள் ஆகலாம். அடியே நிறுவிச் செலுத்தும் நிறுவனத்தின் பெயர் த ஃபேப்ரிக். இந்நிறுவனம் தொழில் முனைவோரோடு இணைந்து இயங்கி புது நிறுவனங்களை துவங்குகிறது. இதுவரை நான் தனிப்பட்ட முறையிலும் நிறுவனத்தின் மூலமும் பல பல நிறுவனங்களை நிறுவி மூலதனம் எற்றுள்ளோம். மேற்கொண்டு மூலதனம் பெற்றும் உள்ளோம். ஒவ்வொரு முறையும் நிறுவனத்தின் யோசனைக்கு வணிக வாய்ப்பு என்ன என்று 40-50 வாடிக்கையாளர் மற்றும் வணிகத்துறை பங்காளர் பார்ட்னர் இந்த ரெலவென்ட் மார்க்கெட் ஏரியா உரையாடல் மூலம் கணித்த பிறகே $1 மூலதனம் ஆயினும் திரட்டியுள்ளோம். சில தருணங்களில் அத்தகைய வணிக வாய்ப்பு கணிப்பு சரிப்பட்டு வரவில்லை. என்னை நிறுவனத்தை ஆரம்பிக்காமல் இருந்தது கூட உண்டு. அத்தகைய கணிப்பு தொழில்நுட்பம் சார்ந்ததே அல்ல. வணிக சந்தை அளவு என்ன? வாடிக்கையாளர்கள் யார்? அவர்களிடம் விற்பனையை கொண்டு சேர்க்கும் வழிமுறைகள் எவ்வளவு சுலபம் அல்லது கடினம்? விற்பனைக்கும் சந்தையாக்கலுக்கும் மார்க்கெட்டிங் எவ்வளவு செலவாகும் என்பது போன்ற பல தரப்பட்ட அம்சங்களை பற்றி விவரம் தேடி அவை சாதகமாக அமைந்தாலே நிறுவனத்தை ஆரம்பித்து மூலதனம் எட்டுள்ளோம், திரட்டியுள்ளோம். அப்படியானால் அத்தகைய நல் விவரம் கிட்டும் வரை பட்டினி கிடக்க வேண்டியதுதானா என்று முணுமுணுக்கிறீர்களா? நல்ல கேள்விதான். எனக்கு தெரிந்த சில தொழில் நிறுவனர்கள் ஒரு பைசா கூட திரட்டாமல் பல மாதங்கள் முனைந்து நான் குறிப்பிட்ட வணிக விவரங்களை தேடி பிறகே மூலதனம் திரட்ட ஆரம்பித்தனர். ஆனால் அது எல்லோருக்கும் சரிப்பட்டு வராதுதான். நிறுவனத்தில் தொழில் முனைவோர் சிலருக்கு மாதத்துக்கு சில $1000 குடும்ப செலவுக்கு இல்லாவிட்டால் சரிப்பட்டு வராது. பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரில் ஒருவராவது நல்ல பெருநிறுவன வேலையில் மாதா மாதம் கணிசமான ஊதியம் பெற்றுக் கொண்டிருந்தால் ஒரு பைசா கூட மூலதனமின்றி பயணிக்க இயலும். அல்லது வேறு ஆரம்ப நிலை நிறுவனம் ஒன்று வெற்றி பெற்றதால் ஒரு சிறு மூட்டையளவாவது நிதி பெற்றிருந்தால் தாமே மூலதனமிட்டு செலவுகளை சில காலத்துக்கு சமாளிக்க இயலும். மூன்றாம் வழி ஒன்று உள்ளது. தம் நிபுணத்துவத்தை அடிப்படையாக வைத்து வாரத்துக்கு சில மணிகள் துறை சேவை ப்ரொஃபஷனல் சர்வீஸ் செய்து அதற்கிடைக்கும் ஊதியத்தில் பிழைப்பை நடத்தி மற்ற காலத்தில் சொந்த நிறுவனத்தை நடத்தவும் கூடும். இவ்வாறு மூலதனமே பெறாமல் நிறுவனத்தை ஆரம்பித்து முனைவதை பூட் ஸ்ட்ராப்பிங் என்று அழைப்பார்கள். ஆனால் இத்தகைய முனைப்பு சாத்தியமே இல்லை. சிறிதளவாவது மூலதனம் வேண்டும் என்றால் நிறைய பங்கிழப்பு, ஈக்விட்டி டைலூஷன் இல்லாமல் எப்படி திரட்டுவது? திரட்டிய சிறிதளவு மூலதனத்தில் நிறுவனத்தின் மதிப்பீட்டை எப்படி பெருக்குவது? அதற்கும் வழிமுறைகள் உள்ளன. முதலாவதாக, உங்கள் குடும்பத்தினர், உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் குழாம் ஆகியோரிடம் சற்றே நிதி திரட்டி நிறுவனத்தில் உள்ள ஒரு சிலருக்கு மட்டும் சிறிதளவு ஊதியம் அளித்தல், கணினிகள் வாங்குதல், மேக கணினி செலவு போன்றவற்றுக்கு இதை பயன்படுத்தலாம். வேறு பண வசதியுள்ள தனிநபர்களிடம் பணம் திரட்டலாம். இதை தேவதை மூலதனம், ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று கூறுவார்கள். பொதுவாக உங்கள் வணிகத்துறையில் சற்று ஆர்வமும் திறனும் உள்ள நபர்களிடமிருந்து மூலதனம் பெறுவது நல்லது. மேற்கூறிய இரு வழிமுறைகளிலும் உடனே நிறுவனத்தின் பங்கை மூலதனம் இடுபவர்க்கு அளிப்பதில்லை. அதற்கு பதிலாக ஒரு கடன் பத்திரத்தை அளிப்பது வழக்கம். ஆனால் அது பொதுவாக வெறும் கடனாக இருக்காது. நிறுவனம் அடுத்த முறை பெருநிதி திரட்டும் போது பங்குகளாக மாற்றப்படும். ஆனால் கடனாக கிடைத்த மூலதனத்தை வைத்து நிறுவனத்தின் மதிப்பீடு உயர்வதால் அத்தகைய கடனுக்கு அனுகூலம் அளிப்பது இன்றியமையாதது. பொதுவாக அத்தகைய அனுகூலம் மூலதன மதிப்பீட்டு தள்ளுபடியாக அமையும். அதாவது, அடுத்த மூலதன சுற்றுக்கான மதிப்பீட்டில் 20 அல்லது 25% தள்ளுபடி இருக்கும். அப்படியானால் ஒவ்வொரு பங்குக்கும் விலை குறைவதால் கடனளித்தோர் தொகைக்கு அதிக பங்குகள் கிடைக்கும். இப்படி குருவி போல சேர்த்த மூலதனம் நிறுவனத்தின் மதிப்பை நன்கு உயர்த்த வேண்டுமானால் தாம் தூம் என்று செலவழிக்காமல் சாமர்த்தியமாக நிறுவனத்தை நடத்த வேண்டும். இதற்கும் பல வழிகள் உள்ளன. அவற்றை அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.